விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, கால்நடைகளுக்கு ஏற்படும் கோமாரி நோய் சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோவை கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் கே அசோகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் எனப்படும் இறைச்சி கூடத்தையும் பற்றி விவரிக்கிறார் டாக்டர் கே அசோகன் அவர்கள். தமிழ்நாடு முழுசாக பேச்சு என்னென்னா, கால்நடைகளை வந்து பாதித்த ஒரு நோய் கோமாரி நோய், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், கால் சப்பை வாய்ச்சப்பை நோய் அப்படின்ட்டு தினம் நம்ம நியூஸில் கேள்விப்படுறோம். இது எதனால் ஏற்படுது, எப்படி பாதுகாக்கலாம் கால்நடைகளில் இதிலிருந்து, மாடுகள் வந்து இறந்துருது அப்படின்ட்டுலாம் பார்க்குறோம், வந்து எவ்வளோ இழப்பு ஏற்படுது பாருங்கள் அவங்களுக்கெல்லாம், வளர்க்குறவங்களுக்கு. இதை பற்றிலாம் விரிவாக பேசுகிறதுக்காக கால்நடைத்துறை மருத்துவ அலுவலர் டாக்டர் கே அசோகன் கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம். தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கோமாரி நோய் அப்படிம்பாங்க, இந்த கோமாரி நோய் வந்து பரவி வருது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்டருந்து எல்லாத்துக்கிட்டையும் பேப்பரில் வந்து டெய்லி நம்ம நியூஸ் படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எங்களுக்கு 46 மாடுங்க அரைச்சிருக்கோம். அது எருதுகள் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இதற்கு வந்து நாங்கள் வந்து பார்த்தோம்னா வருமுன் காப்போம் தான், தடுப்பு நடவடிக்கைகள் தான், தடுப்பு நடவடிக்கைகள் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் வந்து அதுக்கு வந்து தடுப்பூசி நாங்கள் போட்டுட்டோம். ஸோ இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தடுப்பூசி நம்ம போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோய்கள் வந்து பரவறதுக்கு வழி இல்லை. ஸோ அந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இந்த தடுப்பூசி போடாத கால்நடைகள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வாங்கிட்டு வர கால்நடைகள், பாதிக்கப்பட்ட கால்நடைகள், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் இருந்தால் பரவறதுக்கு சான்ஸ் இருக்கும். பரவுறது வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பாதிக்கப்பட்ட கால்நடைகளிலிருந்து மற்ற கால்நடைகள், அதாவது நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வீட்டுக்கு போவாங்க. ஸோ அவர் நம்ம மனிதர்கள் மூலமும் அதேமாதிரி காற்றின் மூலம் பரவும், தண்ணி மூலம் பரவும். ஸோ அந்த கால்நடைகளை கையாள்பவர்கள் அவர்கள் மூலமாக பரவும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரவறதுக்கு வந்து இதுதான் மெயின் காரணம், இல்லை மெயின் காரணம் அதுதான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதிப்பு வந்தவாட்டி வந்து பார்த்தோம்னா அது அடங்கிறதுக்கு நமக்கு வந்து கட்டுப்படுத்துறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த பாதிப்புலேருந்து சப்போஸ் அந்த கால்நடைகள் மீண்டு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எதிர்காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய இனவிருத்தி பாதிக்கும், அதேமாதிரி பால் உற்பத்தி திறன் பாதிக்கும். இது வந்து நம்ம வந்து மறுபடியும் மீட்டெடுக்கணும்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கோமாரி நோய்ங்கிறது வந்து பார்த்தோம்னா அதாவது பன்னி ஆடு அதேமாதிரி மாடு இந்த மாதிரி விலங்குகளை அதிகமாக பாதிக்கும். அதேமாதிரி பன்னி மற்றும் மாடுகள் தான் உங்களுக்கு வந்து இதில் அதிகமாக பாதிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு சதவீதம் வந்து ஒழுங்காக நம்ம பார்க்கல, பராமரிக்கலை, ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுக்கல அப்படின்னா இதோடைய பாதிப்புகள் வந்து அதிகமாகும். இப்போ வந்து ஆக்சுவலாக நாட்டு மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க, நாட்டு மருந்துகள் சித்த மருந்துகள் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சைடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மூலிகை மருத்துவம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலேருந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் புண்ணியமூர்த்தி அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் இருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய சிகிச்சை முறை வந்து மூலிகை மருத்துவம் அப்படிங்கிறாங்க. மூலிகை மருத்துவம் அதில் வந்து பார்த்தோம்னா அதோடைய செயல்பாடுகள் நல்லாயிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. அதேமாதிரி ஹோமியோபதி மருத்துவம், மூலிகை மருத்துவம், சித்த மருத்துவம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து, ஸோ இந்த மாதிரி மருந்துகளை வந்து அதிக அளவு பயன்படுத்தி இதில் வந்து நம்ம வந்து மக்களை இதில் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. மாடு கண்ணு போட்டிருந்ததுன்னா அந்த கண்ணு போட்ட மாடை வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு கோமருந்து தாக்கிருச்சின்னு தெரிஞ்ச உடனே கண்ணுக்குட்டியை வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்தணும், தனிமைப்படுத்தி வேறு இடத்துக்கு கொண்டு போயிடணும். ஸோ மற்ற மாடுகள் பாதிப்புகள் ஏற்படாத மாடுகளை வந்து நம்ம தனியாக கொண்டு போயிடணும். தீனி தண்ணி வைக்கிறது எல்லாமே தனித்தனியாக வைக்கணும். வந்த மாடுகளை வந்து பராமரிக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா அந்த கோமாரி நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளை இப்போ வைத்தியம் பார்க்குறவங்க, அதை பார்க்குறவங்க இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணினா இதை வந்து ஆக்சுவலாக இந்த மாடை பார்த்துட்டு அடுத்த மாட்டுக்கு வந்து இவங்க போகக்கூடாது, நல்லா இருக்கிற மாட்டுக்கு போய் பார்க்கக்கூடாது. இந்த பாதிக்கப்பட்ட மாடை பார்த்துட்டு கைகள் நல்லா சுத்தமாக கழுகிடணும். அந்த பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு தேவையான அதாவது எளிதாக ஜீரணமாக்கக்கூடிய உணவு வகைகள் அந்த மாதிரி உணவு வகைகளை கொடுக்கலாம். அதேமாதிரி அந்த புண்ணு காலில் வந்து புண்ணு இருக்கும். ஸோ அந்த புண்ணு வாரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறத்தில் வந்து வேப்பிலை மஞ்சள் இருக்கும், அந்த வேப்பிலை மஞ்சளையும் அரைச்சி வைப்பாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கற்பூரம் வச்சு வைப்பாங்க, பச்சை கற்பூரம் இருக்கும். ஆக்சுவலாக புழு வந்துருச்சு அப்படின்னா பச்சை கற்பூரம் வைப்பாங்க. அதில் அப்படின்னா சில இடத்துல புகையிலை புகையிலை லேசாக தண்ணியை விட்டுட்டு அதை உருண்ட மாதிரி பண்ணி அந்த புழு வந்துருந்து இருக்கிற ஏரியாவில் வந்து வச்சு அமுக்கி விட்டாங்க அப்படின்னா அந்த புழுவெல்லாம் டெத் ஆயிரும். அப்போ இது வந்து பார்த்தோம்னா இது வந்து மக்கள் வந்து இயற்கையாக வந்து அவங்க லோக்கலில் என்ன கிடைக்கிதோ அதை வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறவாங்க. அது இல்லாத உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த பாதிக்கப்பட்ட மாடுகளை வந்து விரைவாக எப்படி குணப்படுத்த முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. மீண்டும் பரவாத நடவடிக்கைகளை வந்து இந்த கால்நடை அதாவது வச்சிருக்கிறவங்களை வந்து அவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி வராத கால்நடைகளுக்கெல்லாம் அவங்க வந்து தடுப்பூசி போட்டுக்கணும். ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா வருமுன்னு காப்போம். ஸோ வந்ததுக்கு பின்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் காப்பாற்றி எடுத்து அதுலேருந்து அதோடைய எதிர்காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாதிக்கும். ஆனால் அது வந்து டைம் ஆக ஆக வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நாளடைவில் வந்து ஒன்ஸ் வந்துட்டு தப்பி பழைச்சதுக்கு வந்து மறுபடியும் கோமாரினை ஏற்படுத்துறது வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஒன்ஸ் வந்து பாதிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அது இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகிரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸ்டார்டிங்லே கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்து வில்லேஜில் பாதிச்சிருக்கும். பக்கத்தில் வில்லேஜில் பாதிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா நம்ம வில்லேஜுக்கு பாதிப்புக்கு நம்ம உடனே தடுப்பூசி பணிகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும். இது வந்து எல்லாருக்குமே இந்த கால்நடை வளர்ப்பவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சங்கம்லாம் வச்சுருப்பாங்க, பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக பாதிப்பு தெரிஞ்சிருக்கு, மற்ற வில்லேஜில் வந்திருக்கு அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா உஷாராயிடுவாங்க. உஷாராகி அந்த கால்நடைகளுக்கு வராத மாதிரி பாதுகாத்துக்கணும். அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல புண்ணு வரும். சில பேர் வந்து குழம்புல புண்ணு வரது வந்து அசால்ட்டாக விட்டுருவாங்க, ஏதோ சேத்துல இருக்கிறதுனால புண்ணு வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து அப்படி தான் ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது இல்லாத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீவர், ஹை ஃபீவர் வரும். நாக்கை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நாக்கில் புண்ணு புண்ணாக இருக்கும். சில சமயம் வந்து நாக்கு தோல் கையோட வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் மாடு வந்து சாப்பிட முடியாது. ஸோ சாப்பிட முடியாதனால நம்ம வந்து ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகிற ஃபுட்டை தான் நம்ம கொடுக்கணும். அதனால் வந்து பார்த்தோம்னா அந்த பக்கத்தில் வில்லேஜில் பாதிக்கும் போதோ இல்லை எந்த வேறு இடத்துல பாதிப்பு செய்திகள் கேட்ட உடனே அந்த விவசாயிகள் என்ன பண்ணோம்னா தடுப்பு நடவடிக்கையை அவங்க வந்து வேக்சினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லை ஒவ்வொரு வருஷமும் வந்து வேக்சினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அந்த வேக்சினேஷன் அதை வந்து இந்த மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும், தடுப்பூசி போடுறதை வந்து பயன்படுத்திக்கணும். அதேமாதிரி இறந்த கால்நடைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குளங்கொட்டையில் போடக்கூடாது, ஆற்றுல தூக்கி போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வந்து ஓப்பன் ஏரியாவில் விடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா பரவறதுக்கு சான்ஸ் இருக்குது, காற்றின் மூலம் பரவும், தண்ணி மூலம் பரவும். இதை நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். ஏன்னா சின்ன இறந்த கால்நடைகளை வந்து ஒரு பெரிய குழி தோண்டி உள்ளே போட்டு இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு ஆக்சுவலாக வச்சு அதோடு புதைக்கணும். ஸோ அதோட பதச்சுன்னு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அருகில் உள்ள கால்நடை இந்த மருத்துவர்களுக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் பாதிச்சாருன்னு சரி எதா வில்லேஜில் எது கால்நடைகளுக்கு எது நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ மாநகராட்சியை பொறுத்தவரை வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாங்கள் வந்து இது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பரவாத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பரவி அதாவது எந்த ஏரியாவில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிற மாதிரி நாங்கள் வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரவாத இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
சரிங்க சார். இப்போ ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைச்சி கூடம் கோயம்புத்தூரில் உக்கடம் அண்ட் கணபதியில் செயல்பட்டு வருது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஸ்லாட்டர் ஹவுஸ் ரூல்ஸ் அண்ட் ஆக்ட்னு தனியாகவே இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டும் சரி மத்திய அரசும் சரி அதாவது பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரமான இறைச்சி, சுத்தமான இறைச்சி, சுத்தமான பால் ஆகியவைகள் வந்து நம்ம வந்து கொடுக்க இது பண்ணணும், உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஸ்லாட்டர் ஹவுஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா முனிசிபாலிட்டியும் சரி கார்பரேஷன் லிமிட்லேயும் சரி எல்லா ஏரியாவிலையும் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸுடைய பயன்பாடு மிக முக்கியம். ஸ்லாட்டர் ஹவுஸுடைய பயன்பாடு முக்கியம் வந்து இந்த ஸ்லாட்டர் ஹவுஸில் பார்த்திங்கன்னா ஆடு வெட்டுறதுக்கு தனி ஸ்லாட்டர் ஹவுஸும் மாடு வெட்டுறதுக்கு தனி ஸ்லாட்டர் ஹவுஸும் இதெல்லாமே இருக்குது. ஸோ ஆடு மாடு வெட்டுறதுக்கு தனித்தனி ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்டர் ஹவுஸ் அதோடைய சட்டப்படி வந்து பார்த்தோம்னா பப்ளிக் ஏரியாவில் ஓப்பன் ஏரியாவில் கறி வைக்கக்கூடாது, ஓப்பன் இடத்துல கறி வைக்கக்கூடாது, டிச்சு மேலே கறி வெட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கடுமையான சட்டங்கள் நிறையா இருக்குது. ஸ்லாட்டர் ஹவுஸில் தான் கொண்டு வந்து ஆடு மாடு எல்லாமே வெட்டணும். ஆடு மாடு வெட்டுறதுக்கு முன்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டி மாட்டம் அண்டு போஸ்ட் மாட்டம் அப்படிம்பாங்க. வெட்டுறதுக்கு முன்னாலையும் வெட்டுறதுக்கு பின்னாலையும் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஆடு வெட்டுறதுக்கு முன்னால் ரெண்டு நாள் அதுக்கு முன்னாலே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலே கொண்டு வந்து பட்டிக்கு வந்துடும். ஆடு ஸ்லாட்டர் ஹவுஸில் பட்டிக்கு வந்து அதோடைய உடல்நலம் பார்த்து சிக்கா இருக்கிறதெல்லாம் வெட்டக்கூடாது, டெத்தானது வெட்டக்கூடாது, ப்ரெக்னென்ட் அனிமல்ஸ் வெட்டக்கூடாது. இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன் பிரகாரம் தான் நாங்கள் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸில் அலோவ் பண்ணுவோம். வெட்டினாட்டி பார்த்திங்கன்னா அது உடல் உறுப்புகள் அது சதை குடல் எல்லாமே மறுபடியும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி நல்லதாக இருந்து சீல் போட்ட கறிகளை தான் வெளியில் அனுப்புவோம். அப்போ கடைகளில் வந்து பார்த்தோம்னா சீல் போட்ட கறியாக இருந்தால் தான் மக்கள் வந்து வாங்கணும். அப்போ வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆக்ட் பிரகாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுத்தமான இறைச்சி அது வந்து பொதுமக்களுக்கு வந்து பார்த்தோம்னா அது கிடைக்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸில் வந்து அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ இறைச்சியின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் அப்படிம்பாங்க. அந்த இறைச்சியின் மூலம் பரவக்கூடிய நோய்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் நிறையா பாதிக்கிறாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ் நிறையா பாதிச்சிருக்காங்க வெளிநாட்டில். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இறைச்சியின் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மக்கள் வந்து சுகாதாரமான இறைச்சியை தான் நாடணும். அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரோட்டில் வெட்டுறாங்க அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க, டிச்சு மேலே வெட்டுறாங்க அதையும் வாங்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஏரியாவில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க எல்லா கடைகள்லையும். மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஓப்பன் ஏரியாவில் வெட்ட கறைச்சியை வாங்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதேமாதிரி கோழி வைக்கிற கடையில் ஆடு வைக்கக்கூடாது, ஆடு வைக்கிற கடையில் கோழி வைக்கக்கூடாது, கோழி வெட்டவும் கூடாது, ஆடும் வெட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போ இப்போ ஓப்பன் ஏரியாவில் அந்த வந்து இந்த தொங்க விட்டுருப்பாங்க. தொங்கிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாகனங்களிலிருந்து வெளியாகும் புகை, அதேமாரி பார்த்தோம்னா டஸ்ட்டு, அதேமாரி சுற்றி ஃபேக்ட்ரிஸ் இருந்துருச்சுன்னா அதிலிருந்து வெளியேறக்கூடிய வாயுக்கள், ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம்னா இந்த ஓப்பன் ஏரியாவில் இருக்கிறது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதேமாதிரி பார்த்தோம்னா காலையில் வெட்டியிருப்பாங்க, சாயங்காலம் வர அப்படியே கிடக்கும். ஸோ சாயங்காலம் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக இருக்கிற வேஸ்டேஜஸ், அதேமாரி இந்த மீன் கடையும் சரி அந்த வேஸ்டேஜஸ் எல்லாமே இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இது விழிப்புணர்ச்சி இல்லாததான் ஒரு காரணம். அப்போ மக்களை வந்து என்ன பண்ணணும்னா தரமான கறியை வந்து அவங்க தான் தேர்ந்தெடுத்து வாங்கணும். தேர்ந்தெடுத்து வாங்கணும்னா ஆக்சுவலாக சீல் இருக்கான்னு பார்க்கணும். அதேமாதிரி பார்த்தோம்னா காலையில் வெட்டினது சாயங்காலம் வர இருக்கிறது, இந்த மஞ்சள் தடவி அப்படியே தொங்கிடுவான், ஃபுல்லாக ஈ முச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வெட்டுற இடத்துலையும் சரி அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈ ஃபுல்லாக முச்சிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி ஓப்பன் ஏரியாவில் வெட்டுறது, அந்த டிச்சுக்கு மேலே வெட்டுறது, இது எல்லாமே வந்து மக்களிடையே அந்த விழிப்புணர்ச்சி ஏற்பட்டால் மட்டுமே இதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஸோ இல்லை அப்படின்னா இது வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இதுன்னு பார்த்தோம் பார்த்திங்கன்னா இறைச்சி மூலம் பரவக்கூடிய நோய்கள் நூற்றுக்கணக்கான நோய்கள் உள்ளன. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில நோய்கள் குணப்படுத்த முடியாது, இன்க்ளூடிங் பார்த்து பார்த்திங்கன்னா கேன்சர் முதல் கொண்டு இதிலேருந்து பரவுது. ஸோ இதற்கு வந்து விழிப்புணர்ச்சி வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஆடு மாடுகளை வெட்டுறதுக்கு முன்னால் ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு கொண்டுட்டு வரணும், ரெண்டு நாளைக்கு முன்னால் நீங்கள் அதில் தரம் பிரிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம பீஃப் ஸ்டால்லையும் பார்க்குறோம், மட்டன் ஸ்டால்லையும் பார்க்குறோம், சில ஆடு மாடுகளுக்கு அந்த மீட் மேலே சீல் இருக்கும். பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்னும் விற்பனை ஆகும்போது அங்கேயே வந்து நிறைய ஆடுகளை வெட்டுறதை நானே பார்த்துருக்குறேன். அப்போ இது வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆக்டுக்கு புறம்பானது தானேங்க சார்? அப்போ என்ன சட்டப்படி நடவடிக்கை, இதுக்குண்டான தண்டனை?
ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பண்டிகை காலங்களில் இந்த விடுப்பு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் கடைகள் முளைக்கும். ஸோ திடீர் கடைகள் வந்து அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அவன் வந்து பண்ணிட்டு போயிடுவான். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எங்கள் சுகாதார பிரிவு அதிகாரிகளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். இன்ஃபார்ம் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா அந்த டேஸில் சப்போஸ் ஒரு ஃபால் டேஸில் வந்து நாங்கள் ரைட் பண்ணுவோம், ரைட் பண்ணி ஃபைன் பண்ணுவோம். ஃபைன் பண்ணி அப் டு 5,000 to 10,000 வரை உங்களுக்கு ஃபைன் பண்ணுவோம். அந்த இருக்கிற மெட்டீரியல்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவங்க கடை போடுறாங்க, இந்த மக்கள் வந்து வாங்காத இருக்கணும். ஸோ மக்கள் வந்து வாங்காத இருக்கணும், அந்த சுகாதாரமாக இருக்கான்னு அவங்க பார்க்கணும். ஸோ சுகாதாரமான இருக்கிற ஸ்டாண்டர்டு கடைகளில் தான் போய் வாங்கணும். ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து அந்தளவுக்கு அதிகம் நீங்கள் வந்து விருப்பம் காமிக்கிறதுனால தான் அவங்க கடை அதிகமாக ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அந்த கடை இருக்காது, அந்த ஹாலிடேஸில் மட்டும் அந்த கடையை போட்டுருவாங்க. அதேமாதிரி லீவு நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டிச்சு மேலேருந்து திடீர் கடைகள் உருவாகும். அந்த திடீர் கடைகள் உருவாக்குறத வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் வரோம். ஸோ அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த விழிப்புணர்ச்சி வந்து மக்கள்கிட்ட நம்ம வரணும்.
ஸ்லாட்டர் ஹவுஸில் வந்து கோயம்புத்தூரில் சுமாராக எத்தனை ஆடு மாடுகள் வெட்டப்படுது, அந்த கழிவுகளை வந்து நீங்கள் எப்படி அப்புறப்படுத்துறீங்க?
ஸ்லாட்டர் ஹவுஸாக இப்போ ஆடுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 200-250 ஆடு வெட்டுவாங்க. அந்த கழிவுகள் வந்து ஆட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கழிவுகள் வராது. ஏன்னா குடல்லேருந்து தலையிலேருந்து காலிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மிச்சம் அந்த சாணி மட்டும்தான் வரும். ஸோ அந்த கழிவுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம்னு இருக்குது, இடிபி அப்படின்னாங்க, அது மூலமாக நாங்கள் சுத்தப்படுத்திடுறோம். அதேமாதிரி அந்த எருவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த காஞ்சி எருவு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மாடுகளில் வந்து குடல் கழிவுகள் தான் அதிகமாக வரும். ஸோ அந்த குடல் கழிவுகள் அதிகமாக வரும். அந்த குடல் கழிவுகள் என்ன மற்றவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஸ்கின்னு மற்ற கை இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த கழிவுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குடல் கழிவுகள் சாணி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சில பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம அதை ஆக்சுவலாக நம்ம குப்பை கடங்களை குழி தோண்டி பதச்சிடுவோம். அதுலேருந்து வெளியேறத தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரிப்பு மையம் இருக்குது, இடிபி அப்படிம்பாங்க, சுத்திகரிப்பு பண்ணி அது வந்து ட்ரைனேஜில் போயிடும்.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் கோவை கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் கே அசோகன் அவர்கள். நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் எழுத வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொலைபேசி எண் 0422-243-1055. நேர்களை, சமுதாய வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் நேரத்தில் கேட்க வசதியாக நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.